தொடர்ந்து மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருவதர் டாக்டர் லம்போதரன்.
வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்றைய பல விடயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம்.
அப்ப இந்த ஹிந்து டைம்லைனின் படி நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த கணக்கு எல்லாம் வலி கச்சிதமா வரும். ஒரு எந்த விதமான ஏற்ற இறக்கம் ஒன்றும் நடக்காது. அவர்கள் இந்த ஒரு வருஷம் பிறந்தால் அடுத்த வருஷம் அதுக்கு எக்ஸாக்டா 365 நாள் 6 மணித்தியாலம் 11 நிமிடம் 48 செகண்டுக்கு பிறகு அடுத்த வருஷம் வரும். அதுல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றும் கிடையாது.
இந்த ஹிந்து டைம்லைனை பற்றி நீங்க சொல்லுங்க டாக்டர். எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, சுபாய சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் செய்த டான்சிங் வித் சிவா என்ற நூலில் அதனுடைய பிற்பகுதியில் இந்த ஹிந்து டைம் லைனில் என்னென்ன காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு சொல்லி ஒரு பட்டியலே தந்திருக்கிறார்கள். அது மிகவும் மிகவும் உபயோகமான ஒரு பட்டியல். நீர்களே உங்களுக்கு அது கிடைத்தால், அந்த சுபாய சுப்பிரமணிய சுவாமிகள் பல நூல்கள் எழுதியிருக்கிறார், அதில் இந்த டான்சிங் வித் சிவா என்ற அந்த நூல் பிற்பகுதியில் இந்த ஹிந்து டைம் லைன் எங்களுடைய முக்கிய நிகழ்வுகள் எப்பப்போ நடந்தன என்று நான் நினைக்கிறேன். ஒரு 15,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஷயங்களை கூட அவர்கள் எங்கிருந்தோ பெற்று அதை கொடுத்திருக்கிறார்கள். நீங்களும் பார்த்திருப்பீர்கள்னு நினைக்கிறேன்.
நிச்சயமா அதனுடைய ஹிந்து டைம் லைனை பற்றி அச்சொட்டான கணக்கள் நீங்கள் ஒன்றும் தேவையில்லை. இந்த புது வருட பஞ்சாங்கம் வாங்குகின்ற பொழுது அந்த பஞ்சாங்கத்திலே 4 பக்கத்து இடங்கள், வாக்கிய பஞ்சாங்கம், யாழ்ப்பாண ரகுநாதியர் வாக்கிய பஞ்சாங்கத்திலே கால வாய்ப்பாடுன்னு ஒன்று இருக்கும். அதுல இந்த எவ்வளவு எவ்வளவு காலம், இதுவரைக்கும் எத்தனை யுகங்கள் நடந்தது, எவ்வளவு நடந்திருக்கின்றது, இப்ப என்ன, அதுல 4 காலங்காலமாக இதைத்தான் போடும். உங்களை வீட்டுல பழம் பஞ்சாங்கம் இருந்தாலும் கூட பார்த்து
பார்த்தால்
இந்த விளக்கங்கள் எல்லாம் அருமையாக இருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும்.
உண்மையிலே இதுலாம் ஒருவேளை இதிலிருந்தான் அவர்கள் பெற்றார்களோ என்று நான் யோசிக்கிறேன்.
பல விடயங்கள் பல பேர் பல இடங்களில் சொன்னாலும் அது அச்சொட்டான விஷயங்கள் இந்த ஆகமங்களிலே காணப்படுகின்றன. அந்த ஆகமங்களிலே காணப்படுகின்ற விடயங்கள் வந்து மிகவும் வெரி துல்லியமாக என்று சொல்லுவார்கள்.
அந்த ப்ரிசைஸா சொல்லுவார்கள்,
ப்ரிசைஸாக சொல்லுவார்கள். அது வந்து டபுள் கன்ஃபார்ம் பண்ணப்படும். அதில் உதாரணமாக இந்த திருமூல நாயனார் இருக்கிறார் இல்லையா, இந்த திருமூலர் வந்து எங்களுடைய திருமந்திரத்தை பாடினார் 10ஆம் திருமுறை. அந்த திருமூல நாயனார் வந்து எவ்வளவு காலம் இருந்தார் என்ற கேள்வி கொண்டு வருகின்றனர். திருமூலரை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள், அதாவது மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள், சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு போய் சொல்லுவார்கள், திருமூலர் வந்து கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டுக்குள்ள இருந்திருக்க வேணும். கேரக்காலமையார்தான் முதல் போடினம், அதுக்கு பின்னாடே இருந்திருக்க வேணும் என்றுதான் சொல்லுகிறார்கள். இவ்வளவு இதை வைத்து சொல்லுகிறார்கள். இந்த பாடல்களுடைய மொழி நடையை வைத்து சொல்லுகின்றனர்.
அவர்கள் சொல்லுகின்ற சில குறிப்புகள்
அதை வைத்து சொல்லுகின்றனர். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சில விடயங்களை மறந்து விடுகின்றார்கள். உதாரணமாக பெரிய புராணத்தை எடுப்போம். எங்களுக்கு திருமூலருடைய வரலாற்று சொல்லுகின்ற பெரிய புராணத்தில் என்ன சொல்லப்படுகின்றது, பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது, திருமூலர் 3000 வருஷங்கள் இருந்து ஓராண்டுக்கு ஒன்றாக ஒவ்வொன்றாக இந்த திருமந்திரம் செய்தார். ஊனுடம்பிறவிடன் தீர்ந்து உலகத்தோர் உய்ய, இந்த உலகத்தோருக்கு இந்த புறவிப்பிடி நீங்கி உய்வதற்காக ஞான முதல் 4 மலர் நல் திருமந்திர மாலை. ஞான முதல் 4 மலர், ஞானம் என்றது ஞானம், யோகம், கிரியை, சரியை, இந்த 4ஐயும் சொல்லுகின்ற நல் திருமந்திர மாலை, இந்த திருமந்திரத்தை பான்மை முறை ஓராண்டுக்கொன்றாக. திருமந்திரத்தில் 3000 பாடல்கள் இருக்குது. மூலன் உரை செய்த 3000 தமிழ் என்று அவரே படிக்கின்றார். அப்ப 3000 பாட்டை எப்படி சொல்லுகின்றார், ஓராண்டுக்கொன்றாக பெரம்பொருளால் ஏன எயிர் அணிந்தாரை ஒன்றவன்தான் என எடுத்து, ஒன்றவன்தான் இரண்டவன் நின்னருள் என்று திருமந்திரம் தொடங்குகின்றது. அப்படி முதல் பாட்டு எடுத்து தொடங்க பெரிய புராணம் பாடல் சொல்லுது, திருமூல நாயனார் புராணத்தில் இருக்குது. அப்ப இந்த திருமூலர் வந்து 3000 வருஷங்கள் இந்த பாட்டு பாடி இருக்கிறார். அப்ப 3000 வருஷம் தான் இருந்தாரா என்று கேள்வி இருக்கின்றதல்ல. அப்ப சொல்லுகிறார்கள், முன்னிய அப்பொருள் மாலை தமிழ் 3000 சாத்தி, அந்த தமிழ் மாலை 3000 பாடல்கள் சாத்தி, மன்னிய 3000 ஆண்டு 3000 ஆண்டுகள் இப்புவிமேல் மகிழ்ந்திருந்து, இந்த பூமியிலே மகிழ்ந்திருந்து சென்னிமதி அணிந்தார்தம் திருவருளால், தலையிலே மதி, சந்திரனை சூடிய இறைவனுடைய திருவள்ளால திருக்கையில தண்ணில் அலைந்து திருக்கேலாவிலைக்கு திரும்பி போறார். ஒரு காலம் பிரியாமை தாளடைந்தார், இவனுடன் ரெண்டர முத்து நிலை அடைந்தார். இதுவும் திருமூல நாயனார் புராணத்துல, பெரிய புராணத்துல இருக்குது. இப்ப 3000 வருஷம் மன்னிய 3000 ஆண்டு இப்புவி மேல் மகிழ்ந்திருந்து, இப்ப 3000 ஆண்டு திருமந்திரம் வாழ்ந்திருக்கின்றார். எப்ப 3000 ஆண்டு என்றால், இந்த அவர் வந்து சுந்தரநாதன் தான் அவருடைய இயற்பெயர்.
சுந்தரநாதன்
அவர் கைலாயத்தில் இருந்து கேதார்நாத் ஊடாக நேபாளுக்கு வந்து, நேபாள் கேதார்நாத் அதெல்லாம் தரிசித்து கொண்டு வந்து காசிக்கு வந்து, காஞ்சிபுரத்துக்கு வந்து, சிதம்பரத்துக்கு வந்து, ஆவடுதுறைக்கு வந்தார் என்றுதான் இருக்கின்றது அவருடைய பெரிய புராண வரலாற்றிலே. அவருடைய ஜேர்னி முன்னர் அவருடைய குருபூசையிலே நான் சொன்னேன், ஜேர்னி ஆஃப் தி தண்டு. இன்றைக்கு நீங்கள் படம் பார்த்திருப்பீர்கள், 7வது அறிவு. அந்த 7வது அறிவிலே அந்த போதிசத்துவர் இருக்கிறார், அவர் வந்து அவருடைய இங்கே இருந்து சீனாவுக்கு போன பயணம் இருக்கின்றது இல்லையா, ஒரே பாதை
அவர் வந்த பாதை,
இவர் போரி வருகிறார் சீனாவுக்கு போன பாதை. அப்ப இவர் அங்கே இருந்து இங்க வந்த பாதை, பெரிய புராணத்திலே அந்த பாத் அப்படியே இருக்கு, எங்கெங்க ஸ்டாப் ஓவர் போட்டு போட்டு வாராருன்ட்டு.
உண்மையிலே அது ஒரு வியக்கத்தக்க இதுதான்.
அப்ப அந்த பாதை, அந்த பாதையில இவர் வந்தவர். இவர் வந்த பொழுது இவர் வந்து ரிஷியாகத்தான் இருந்தார். ஆனா இங்க வந்து பார்த்தா அந்த காவேரி ஆற்றங்கரையில ஒரு மூலன் என்கின்ற இடையன் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தான். அவன் இறந்து விட்டான். அவனுடைய உடலை சுற்றி மாடுகள் அழுது கொண்டிருந்தன. அப்பதான் இவர் தன்னுடைய உடலை விட்டு மூலனுடைய உடலுக்கு புகுந்தார். அதுக்கு அதான் இவருக்கு பேரு மூலன். அப்ப அந்த உடலோட இவர் மாட்டை கொண்டே விட்டார். இவருடைய மனைவியார் இவரை அழைக்க இவர் போகவில்லை. மனைவியார் மற்றவர்களை முறைப்பாடு செய்ய அவர்கள் வந்து விசாரித்து பார்த்தால் இவர் வேறு ஆள் என்று தெரிந்து விட்டது. அவரை அவர் பாட்டிலே விட்டார்கள். அதுக்கு பிறகு யோகத்திலே இருந்தார், ஆலமரத்துக்குள்ள தான் இருந்தார். அப்ப அந்த இருந்து அவர் வந்து சொல்லுகிறார், இருந்து இருந்தேன் நட்போதியின் கீழே என்று அவர்
பாடிக்கின்றார்.
அப்ப அவர் வந்து என்ன செய்கிறார், அவர் இதற்கு முன்னர் அந்த மூலந்த உடம்பு பெற்ற பிறகு அவர் திருமந்திரம் பாடி இருந்த ஆண்டுகள் தான் 3000 ஆண்டு. அதற்கு முன்னர் அவர் கோடானு கோடி வருஷங்கள், எங்கட யுகங்களை பற்றி சொல்றோம் இல்லையா, 432000 வருஷம் கலியுகம், 43,20,000 வருஷம் சதுர்யுகம். இப்படி சதுர்யுகங்கள் 72 சேர்ந்தது ஒரு மன்மந்திரம். இந்த சதுர்யுகங்கள் 1000 சேர்ந்தது ஒரு கல்பம், அது 430 கோடி வருஷங்கள். அப்படி சொன்ன 432 கோடி வருடங்கள். அப்ப இந்த இப்படி கோடி வருடங்கள்ல இவர் எத்தனை யுகங்கள் இருந்திருக்கிறார், அவரே சொல்றார் திருமந்திரத்துல 74 பாட்டு நான் சொல்றார், செப்பும் சிவாகமம் என்னும் அப்பெயர் பெற்றும், சிவாகமத்தை இறைவனிடம் இருந்து பெற்று, அப்படி நெல்கும் அருள் நந்தி தாழ் பெற்று, நந்தி தேவரிடம் இருந்து அதை பெற்று, தப்பிலா மன்றில் தனி கூத்து கண்டபின், இறைவனுடைய மன்றில வந்து கூத்து கண்ட பின்னர், ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேனே,
அவரே சொல்ற
7 கோடி யுகங்கள் நான் இருந்தேன் என்று அவரே சொல்றார். இது திருமந்திரம் பாடல். அப்படி இவருடைய காலக்கணக்கு வந்து 1000 வருடங்கள் அல்ல, லட்சக்கணக்கான வருடங்கள் அல்ல, 7 கோடி யுகங்களுக்கு அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கெல்லாம் ஜோகிகள் வந்து 1000 பேரிடம் இருக்கிறார்கள், 2000 பேர் இருக்கிறார்கள், பிரிய பாபாஜி 2000 வருஷம் இருக்கிறார்கள். அதெல்லாம் அதிசயம் அல்ல. திருமந்திரம் பாடிய திருமூலர் அந்த அவர் 7 கோடி யுகங்கள் இருந்திருக்கின்றார் என்று அவர் பாடியிருக்கின்றார்.
இல்ல, அண்மையில நான் ஒரு இது கேட்டேன் டாக்டர், இந்த கிருத யுகத்தில் வாழ்ந்த மக்கள் சாதாரணமாக 8 அடி உயரம் இருந்தவர்களா?
உண்மை
8 அடி உயரம் இருந்தவர்கள் என்றும், அவர்கள் இப்படி 1000-2000 வருடங்கள் அவர்களுக்கு சாதாரணமான வாழ்க்கை வாழ்நாள் என்றும் அவர் கூறியிருந்தார்கள்.
சென்ற முறை நாங்கள் பார்த்தோம், இங்கே ராமர் எவ்வளவு காலம் வச்சிருந்தார், கிருஷ்ணர் எவ்வளவு, கிருஷ்ணர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி முன் 140 வருடங்கள் கிருஷ்ணனுடைய வாழ்நாள். ராமனுடைய வாழ்நாள் வந்து 11,000 வருடங்கள்.
ஓ,
அவர் வந்து போன சென்ற ஆண்டு அதை பார்த்தோம். இருந்து ராமர் வந்து 12 அவருக்கு திருமணம், திருமணம் செய்து 12 குடித்தனம் நடத்துகிறார். 24 வயசுலேயே அவர் வனவாசம் போகின்றார், 14 வருடம். அப்போ 14 வருடம் மூடிய 38 வயதிலே வந்து முடிசூடுகின்றார். அதுதான் சித்திர மாதத்து வளர்வரை சப்தமியிலே,
சப்தமியிலே
முடிசூடுகின்றார். அப்போ அது முடிய 1000 வருடங்கள் அவருடைய ஆட்சி. அப்போ 1038 வயசு அவருக்கு நடக்கின்ற பொழுது சீதை கரை புரிகின்றார்.
அதுக்கு பிறகுதான்
சீதையை வனத்துக்கு, நாட்டு காட்டுக்கு செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. அங்கேதான் லவகுசரர் பிறக்கின்றார்கள். ராமர் மொத்தமாக ஆண்டு அரசாட்சி ஆண்டுகள் அதுக்கு பிறகு 962 வருஷம் 11 மாதம் 11 நாள். அது முடிய சரயு நதியிலே புகுந்து ஜலசமாதி அடைகின்றார். இதுதான் ராமருடைய வரலாறு. இப்போ கிட்டத்தட்ட 11,000 வருஷம் ராமர் சீவித்திருந்தார். ஏன் ராமர் 11,000 வருஷம் சீவித்திருந்தார் என்றால், அவர் வந்த சதுர்யுகம் வந்து இப்போ நடக்கிற 28வது சதுர்யுகம் நாங்கள் நடக்கிறது. ஆமாம், ராமர் வந்தது இதுக்கு முதல் 26வது சதுர்யுகத்திலே. அப்ப இதெல்லாம் யுகங்கள் வரும். இன்றைக்கு அகழ்வாராய்ச்சிகளை கூட நீங்கள் ஆராய்ச்சி தான், அயோத்தியில போய் ராமர் மாடியை கிண்ட முடியாது, அந்த அளவு காலத்துக்கு முந்திய இதுதான் அவருடைய காலம். அப்ப சொல்லுவார்கள், இந்த காலங்கள் கலியுகத்தினுடைய இதுகள் சொல்லுகின்ற பொழுது மன்னனுடைய அளவு குறையும், பெண்கள் அணுகின்ற ஆபரணங்கள் குறையும்,
குறையும்
வாழ்நாள் குறையும், மெமரி பவர்
பார்க்கும் போது டாக்டர், இந்த உலகளாவிய இதுல நாங்கள் எவ்வளவு தூரம் ஒரு அற்ப வாழ்வு வாழ்ந்து கொண்டு ஏதோ பெரிய தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன்.
உண்மை
இதெல்லாம் ஒரு அறியாமையின் அறிகுறி.
இதுலேதான் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு, அதிலே அந்த ஜூத மனிதன் முதலாவது மனிதன் ஆதாம், ஆதாம் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து 4004 வருடங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துனாவுடைய பிறப்பு நடக்குது.
4004
வருடங்களுக்கு பிறகு 69 தலைமுறை போயிட்டு, 69 தலைமுறை எல்லாம் இவர் வாரர். இது அந்த எண்ணாகமம் நாளாகமம் என்று இருக்கின்றது பழைய ஏற்பாட்டிலே, அதில் இதை பற்றிய கால கணிப்பு எல்லாம் அச்சொட்டாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது படைத்த மனிதன் ஆதாமே 900 வருஷம்
ஜீவிச்சிருந்தார்,
குறைஞ்சு கொண்டுதான் போகுது. எங்களுடைய கணக்குக்கு இப்ப 200 வருஷத்துக்கு பாக்க 100 வருஷத்துக்கு பாக்க கூடுது, அது ஒரு சின்ன வித்தியாசம். மெடிக்கல் சயின்ஸ் வந்தோடனே முந்தி 40 வயதுல இருந்தவர்கள் இப்ப ஆயுள் எக்ஸ்பெக்டன்சி 70-80 வருது, அது உண்மை. ஆனால் டோட்டலாக இந்த காலச்சக்கர ரீதியாக பார்க்கும் பொழுது டோட்டல் லைஃப் ஸ்பேன் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. அதான் அந்த குறிப்பிட. இதை பற்றிய விவரங்கள் வந்து பாகவத புராணத்துல இருக்குது, பவிஷ்ய புராணத்துல இருக்குது. கலியுகத்தின் இயல்புகள் என்று நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்று சொல்லுகிறார்கள், நீங்கள் இதுக்கு இடத்திலிருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து நீங்கள் தொழில் செய்வீர்கள் என்று நடக்குது தானே. விஞ்ஞானத்தால எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு, கார் வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டு வேலை செய்கின்றோம் இல்லையா, எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கால போய் வேலை செய்கின்றோம். மற்றது கஷ்டப்பட்ட சில பிரதேசங்களில் யூகோன் அங்கெல்லாம் வந்தா மருத்துவர்கள் ஹெலிகாப்டர்ல போய் வேலை செய்கிறார்கள், அப்படி எல்லாம் இருக்கின்றது. அதனால இந்த இயல்புகள் அந்த காலத்திலே மனிதர்கள் பெரிய மனிதர்களாக தெரிந்தார்கள், உருவ அமைப்பும் குறைந்து விட்டது.
அதனால இப்ப ராவணன் போன்றவர்களை அவர் ராட்சியர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவர்கள் அந்த காலத்து மனித வாழ்க்கையில ஒரு சாதாரண மக்கள்,
சாதாரண மக்கள்
நாங்கள் விபரீதமாக கொள்ளக்கூடாது. இங்கே நேர்களை இடைக்கிட வந்து போகிறார்கள், இன்னும் எங்களுக்கு ஒரு 7-8 நிமிடங்கள் இருக்கின்றன. இதில் நேர்கள் வந்தால் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம், அதுக்கிடையில நீங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன். வணக்கம், அது ஒரு நேர் வந்திருக்கிறவர்களோட வணக்கம். நாங்கள்
நேற்று தினம் அந்த ஒரு நூலகம் என்ற ஆவண காப்பகத்தை பற்றி ஒரு கருத்தரங்கு
நடைபெற்றது.
பேராசிரியர் சேரன் மற்றது பேராசிரியர் செல்வகுமார்
போன்ற
அப்ப பழைய நூல்களை ஆவணப்படுத்தி டிஜிட்டல் டெக்னாலஜி எண்ணிம
முறையிலே
அதில் பயத்துக்கணும். பேராசிரியர் செல்வகுமார் அதை பற்றிய விளக்கங்கள் சில தந்தார். அவர் கருணைத்துறையிலே வாட்டலுவ பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் இருக்கின்றவர். அவருடைய விளக்கத்திலே சொன்னார், அந்த இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியில ரெண்டு விஷயம்தான் இருக்கு, சுளியம் ஒன்று, அதாவது சைபர் ஒன்று, இந்த ரெண்டையும் வைத்துக் கொண்டு சகலத்தையும் நாங்கள் ஆவணப்படுத்தலாம், அதை செய்யலாம். அது வந்து எழுத்துக்கள், இப்ப ஆனான்னு சொன்னால் சுளியன் சுளியம் ஒன்று ஒன்று சுளியன் சுளியம் ஒன்று என்றால் ஆனா, அதே மாதிரி ஆவணம் அப்படி சகல எழுத்துக்களையும் அப்படி வகைப்படுத்தலாம். எழுத்துக்கள், உருவங்கள், படங்கள், மற்றது மருத்துவத்தில் என்றால் எக்ஸ்ரே ஸ்கேன் இருந்து சகலத்தையும் சகலத்தையும் ஆவணப்படுத்தலாம். இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் தான், தனியே சுளியமும் ஒன்று. முழுமையும் இதிலே இப்ப வருங்காலத்தில் வரப்போகின்றது வந்து மனங்கள்,
மனமும் வரப்போகுது,
அது வரப்போகிறதுக்கு அந்த கோட போட்டா யூ கேன் ரீப்ரொடியூஸ் த சேம் ஸ்மெல். அது அடுத்ததாக சுவை, சுவை வந்து அடுத்த டெக்னாலஜி,
அது அடுத்த டெக்னாலஜி.
அப்ப ஒரு காலத்துல ஒரு சிப்பை நாக்கில வச்சா சுவை தெரியும்.
ஓ, இப்பவே பாருங்க டாக்டர், இப்ப சில வாரம் மேகசீன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னால் அந்த ஒரு பக்கத்தை அப்படியே சொல்லா அந்த சென்டினுடைய வாசம்
வாசம் வரும். இந்த சுளியத்தையும் ஒன்றையும் தான் நாங்கள் பிள்ளையார் சுழி என்று போட்டோம். இந்த ஊனாக்கும் பிள்ளையார் சிலைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், பிள்ளையார் சிலையில் இப்படி சுழியம் வந்து இப்படி கோடுதான் வரும், ஊனாவுக்கு அந்த வண்டி வரும், அந்த வண்டி இருக்காது பிள்ளையார் சுழியில். இன்றைக்கு மறந்து விட்டோம் நாங்கள், இன்றைக்கு பைனரி விஷன் வந்துட்டது, அங்கே பிள்ளையார் சுழிதான் நடக்குது, அந்த சுழியமும் உண்டும்.
அது நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் அது முந்தைய போட்டுட்டார்கள்.
அந்த சுழியமும் ஒன்றும் தான் சிவலிங்கம். இந்த உலகத்திலே இருக்கின்ற சகல அசைவுகளும் ரெண்டு விதமான அசைவு, ஒன்று வட்ட வடிவான அசைவு, மற்றது நேர்கோட்டு அசைவு. இதை விட மூன்றாவது அசைவு ஒன்று இல்லை, இருந்தா சொல்லுங்க. இந்த வட்ட வடிவான அசைவு தான் சிவலிங்கத்திலே இருக்கின்ற ஆவுடையார் சக்தி. நிலைக்குத்தான அசைவு தான் நேர்கோட்டு அசைவு தான் லிங்கம். அந்த லிங்கமும் ஆவுடையாரும் பாத்தீங்கன்னா ஒரு கல்லிலே செதுக்குவதில்லை, ஒரு கல்ல செதுக்கி லிங்கத்தை செதுக்கி ஆவுடையார் அதுல நிலைக்குத்தாக ஊடறுத்து தான் வைப்பார்கள் சிவலிங்கம். இதுதான் உலகத்தின் இயல்பு, அதுதான் சக்தியும் சிவவுமாய தன்மை. இவ்வுலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக உயர்குண குனியுமாகி வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம். டிஜிட்டல் டெக்னாலஜியும் அங்கிருந்தான் வந்திருக்கு.
நேற்று நீங்கள்
சொல்லியிருக்கோள் இத்தையும் ஓரார் பீடலிங்கத்தின் இயல்பும் அறியார். இது தெரியாட்டு சிவலிங்க தத்துவம் விளங்காது. அதுதான் பிள்ளையார் சுழி. ஆல் தி மூமெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி லைஃப் ஃபோர்ஸஸ் எனர்ஜி ஃபோர்ஸஸ் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்த இதுக்குள்ளே அடங்கி இருக்குது.
பைனரி ஃபிஷன் உண்மையிலே அது அதைத்தான் அவர்கள் வைத்துக்கொண்டு இப்போ
ஆவணப்படுத்தலை பற்றி கதைத்துக் கொண்டிருந்தார்கள். நிறைய வேலைகள் செய்கின்றார்கள். ஆவணப்படுத்தல பல தகவல்கள் தரப்பட்டன, பல தளங்கள். இன்னைக்கு ஹவாய் ஆதீனத்தினுடைய இணையதளத்தை எடுத்து பார்த்தாலும் shivam.org எடுத்து பார்த்தாலும் அங்கேயும் பல விதமான தகவல்கள், தேவார திருவாசகங்கள், பழைய புஸ்தகங்கள், மற்றது ஆங்கிலத்திலே எழுத்து கொடுத்து ஆங்கில விளக்கங்களோடு கூட பல தகவல்கள் தருகின்றன. அதே மாதிரியாக திருமுறைகளுக்கு சித்தாந்த சாஸ்திரங்களுக்கு மரவன் பலவு
சச்சிதானந்தூடாக
பல
ஒலி வடிவம் கொடுத்திருக்கிறார். ஒலி வடிவம்
மற்றது இந்த பிரதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. பல மொழிகளிலேயும் மொழிபெயர்ப்பு
எழுத்துருவாக்கிலே கூட மொழிபெயர்த்திருக்கிறார். அது ஒரு பெரிய பாராட்டத்தக்க ஒரு இது, அது காலங்காலமாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக
செய்து வருகின்றார்கள். அதே மாதிரியாக பிரெஞ்ச் இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் அவர்களை நிறைய ஆவணப்படுத்தி வருகின்றார்கள். இப்படி பன்முகப்படுத்தப்பட்ட நிலையிலே எங்களுடைய வரலாற்று பொக்கிஷங்கள் ஆவணப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இவ்வளவு ஆவணப்படுத்தப்பட்டாலும் இதை தனி மனிதர் ஒருவர் அதை முயற்சி செய்து தான் பயின்று அதை பயிற்றுவித்தால் ஒழிய இதுவரும் மியூசியம் பீஸாக போய்விடும்.
இல்ல டாக்டர், இந்த ஆகமங்களை இவர்கள் ஆகனப்படுத்துகிறார்களா? இப்ப இந்தியாலஜி இதுல
பாண்டிச்சேரியில சகல 28 ஆகமங்களும் கிடைக்கப்பட்ட பகுதிகள் அத்துணையும் ஆவணமயப்படுத்தப்பட்டுள்ளன. இதிலே அச்சுறையுள்ள ஆகமங்கள் பல. இதுவரையிலே அச்சு வடிவுக்கு வராத ஆகமங்களை கூட அவர்கள் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியினாலே அங்கே ஆவணப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய நூலகத்திலே போனால் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதில் எல்லா விதமான ஆகமங்கள்லையும் அவருடைய பாடபேதங்கள் ஒவ்வொரு படலங்களாக அந்த ஆவணப்படுத்தல் நடந்திருக்கின்றது. தொடர்ச்சியான முயற்சியாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. பல நூல்களை அவர்கள் பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய ரௌரவ ஆகமம் 3 volumes அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்து. இந்த ரௌர ஆகமத்திலே தான் ஒரு பகுதியிலே இருப்பதுதான் எங்களுடைய சிவஞான போத சூத்திரங்கள்
12.
அடுத்ததாக அஜித ஆகமத்தை ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்படி பல மொழிபெயர்ப்புகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த மொழிபெயர் அந்த அச்சிடப்படாத ஆகமங்களை அவர்கள் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியின் மூலமாக அங்கே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். The members and everyone can have an access to it. The membership is free.
உண்மையில டாக்டர், இதுக்கெல்லாம் ஏராளமான பணம் செலவாகுமே.
பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் வந்து பிரெஞ்சு அரசாங்கத்தினாலே அது நடத்தப்படுகின்றது.
உண்மையிலே அவர்களுக்கு அந்த அளவு தூரத்துக்கு
இதை தொடக்கி வைத்தவர் வந்து ஃபிலிசியட் என்று சொல்லி அவர் ஒரு வைத்தியர். அவர் காஷ்மீரிலே போய் இந்த காஷ்மீர் சைவ நூல்களை தேடினார். அதை ஆவணப்படுத்தியவுடன் அங்கிருந்து இங்கே என்னடா காஷ்மீருக்கும் தென்னிந்தியாவுக்குத்தான் அந்த தொடர்பு. என்னுடைய பழைய ஆச்சாரியர்கள் எல்லாம் காஷ்மீர்லாம் இருந்தார்கள். நான் சொன்னேன், சிவன் வந்து ஆகமங்களை மீண்டும் உரைத்த சொல்லிக் கொடுத்த இடம் காஷ்மீர் மகேந்திர மலையில். அப்ப அங்கே இருந்து அவர் திருப்பி இங்க தென்னிந்தியாவுக்கு வந்து இந்த ஆகமங்களை அகப்படுத்தியிருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே வந்து அச்சுவேலி வரைக்கும் அந்த ஆகமங்கள் தேடி பல ஆகம பிரதிகள் அச்சுவேலியில் இருந்து கூட அங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறார்கள். அப்ப அவருடைய பிரதிகள் அங்கே இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் குமாரசாமி குருக்களின் ஊடாக அது கிட்ட நடந்திருக்க வேண்டும். அவர்களை பெயர் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் அச்சுவேலியிலிருந்து எடுத்த பிரதி யாழ்ப்பாணம் என்று சொல்லி காணப்படுகிறது. அப்படி ஆவணப்படுத்தல்கள் நிரம்ப, அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய சைவ சுவடிகளின் காப்பகம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது, பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட். சுற்றுலா செய்பவர்கள் அங்கே போய் ஒரு பார்த்து அதை பெற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்.
உண்மையிலே இவருடைய அரவிந்தருடைய ஆசிரமம் அங்கதான்
அங்கேதான் இருக்கின்றது. பாரதியார் வாழ்ந்த இடம்,
ஒளித்திருந்த இடம். இப்ப உண்மையில இதை பார்க்கும் பொழுது இப்ப இந்த காலகட்டத்தில், இப்ப நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில், இந்த ஒரு சைவ சமய எழுச்சி ஒரு காலகட்டமாக நாங்கள் பார்க்கலாமா?
நான் நினைக்கிறேன் சைவ சமயம் எழுச்சி என்பது இது ஒரு உண்மையின் எழுச்சி, மெய்யின் எழுச்சி. ஓது சமயங்கள் பொருள் உணர்வு நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உளபலவும். பல சமயங்கள் இருக்கு, பல நூல்கள் இருக்கு, ஒன்றோடு ஒன்று ஒத்துக்கொள்ளாம சண்டை பிடிச்சு கொண்டு நிறைய இருக்கு. இவற்றில் யாது சமயம், இதுல இதுதான் உண்மையான சமயம். பொருள் நூல் யாது இங்கு என்னின் உண்மையான பொருளை சொல்ற புத்தகம் எது என்று கேட்டால், இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கது இன்றி. இதுதான் சமயம் அப்பா, அது இல்ல, இதுதான் புத்தகம் அப்பா, அதுதான் புத்தகம் இல்லை என்ற பிணக்கு இல்லாமல், நீதியினால் வித் ஜஸ்டிஸ் அண்ட் இம்பார்ஷாலிட்டி, நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம். எல்லாத்தையும் ஒரு டோட்டாலிஸ்டிக் வியூவ, ஒரு பாகுபாடு இல்லாம பட்சவாதம் இல்லாம பாக்குற சமயம் அது சமயம். அது பொருள் நூல், அப்படி சொல்ற நூல் தான் பொருள் நூல். ஆகையினால் இவை இரண்டும் அருமறை ஆகமத்தே அடங்கும். ஆகமன்னாதான் இந்த இந்த இது இல்லாம எங்க இருக்குன்னு சொன்னால், எங்கட வேதங்கள் ஆகமங்கள்ல இந்த டோட்டாலிஸ்டிக் வியூ இருக்குது, இந்த டோட்டாலிஸ்டிக் வியூ இருக்குது. ஆனபடியினால இவை இரண்டும் அரணடி கீழ் அடங்கும். இறைவனிடம் வந்தது, இது மேன்மேட் டிஸ்கவரி அல்ல என்று சொல்லி சிவஞான சித்தியார்ல சொல்லி இருக்குது.
எங்களுக்கு டைம் அண்மித்து கொண்டு வருகிறது டாக்டர். இத்தோடு நாங்கள் நேயர்கள் பலர் வந்து வந்து போகிறார்கள், அவர்களை நாங்கள் அடுத்த வாரம் எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு நேரம் வந்து விட்டது.
அடுத்த வார நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம்.